بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، وما أرسلناك إلا رحمة للعالمين، صدق الله العلي العظيم. وعن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم: من أدخل في قلب مسلم سرورا لم يرض الله له جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக எல்லாம் வந்த அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லத்தாருக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்திரையாக அனுப்பப்பட்ட ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், கயாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மசீல் ஒன்று கூட இருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடிவுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கிறேன். ஆஹா, மீனான பெரியோர்களை, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு, உலகத்தில் ஒரு மனிதன் பொதுவாக சில நற்கர்மங்களை செய்யும் பொழுது அந்த நற்கர்மங்களை ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி வாழ்க்கையில் பலவிதமான பல விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் சக்ரிஃபைஸ் பண்ணுவதை அல்லாஹ் உலகத்தில் நியதியாக வைத்திருக்கிறான். ஹஜ் செய்வதற்காக வேண்டி அல்லது உம்ராவுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன் உடலும் தன்னுடைய நேரம் தன்னுடைய பணம் என்று பல விஷயங்களை அவர் தியாகம் செய்துதான் அந்த கடமையை அவர் சரிவர நிறைவேற்ற வேண்டும். ரம்ஜானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, அந்த நோன்பை பரிபூர்ணமாக சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய தேவைகள் என்று பலதையும் அவர் தியாகம் செய்துதான் அந்த கடமையை அவர் சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஏன் பிரதான தொழுகையை கூட ஐந்து நேர அந்த கடமைகளை கூட சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதரும் வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களை தியாகம் செய்துதான் அந்த கடமையையும், அப்படியாப்பட்ட பல கடமைகளை பல நன்மையான விஷயங்களை நாம் எடுத்து பார்த்தால் அந்த விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவைகளை சக்ரிஃபைஸ் பண்ணிதான் அந்த நிலைமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் உலகத்தில் நியதியாக வைத்திருக்கிறான். இது போன்று அல்லாஹ் உலகத்தில் இன்னும் சில அமல்களை அல்லாஹ் இந்த உம்மத்தினர்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறான். இந்த அமலை சில கட்டங்களில் ஒரு மனிதன் நிறைவேற்றுவதற்கு, அந்த அமலை அந்த மனிதன் செய்வதற்கு சில கட்டங்களில் ஒரு வினாடி கூட அவருக்கு தேவைப்பட மாட்டாது. சில கட்டங்களில் அந்த அமலை அவர் நிறைவேற்றிருப்பார், தன்னுடைய பொக்கட்டால் ஒரு சிங்கிள் ருபி கூட அவர் செலவழித்திருக்க மாட்டார். ஆனால் அந்த அமல்களை கொண்டு, அந்த விஷயத்தை கொண்டு அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கூட இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு முன்னால் வாஜிபாக்கிக் கொள்ள முடியும். இப்படியாப்பட்ட சில அமல்களையும் இந்த உம்மத்தினர்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. ஆனால் கவலைக்குள்ள ஒரு விஷயம், இப்படியாப்பட்ட பல அமல்கள் பல நற்கருமங்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு முன்னால் அது அடக்கம் செய்யப்பட்டு அது மூடி மறைக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது கவலைக்குற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமலை பற்றி இந்த ஹுத்பாவில் உங்களுடன் கலந்தாலோசிக்கலாம் என்பதாக நான் விரும்புகிறேன். இதனை குர்ஆனும் ஹதீஸும் நபியும் நபியுடைய சஹாபாக்களும் இந்த உம்மத்தில் வாழ்ந்த முன்னால் வாழ்ந்த பலர்களும் இந்த உம்மத்தினர்களுக்கு முன்னோதாரமாக காட்டியிருக்கிறார்கள். அதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்தில் தன்னால் பிற ஒரு மனிதனுக்கு, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல, அவர் முஸ்லீமாக இருக்க முடியும், அவர் நன் முஸ்லீமாக இருக்க முடியும், அவர் எந்த மதத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க முடியும், எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும், தன்னால் பிற ஒரு சகோதரருக்கு பிற ஒரு மனிதனுக்கு ஏதாலும் ஒரு விஷயத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு பெருமதியானது என்பதை பற்றி தான் இந்த ஹுத்பாவில் உங்களுடன் கலந்தாலோசிக்க நான் விரும்புகிறேன். மேலும் பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் கவலையில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கவலையை போக்கி அந்த மனிதனுடைய சந்தோஷமாக அந்த நிலைமையை மாற்றுகிறீர்கள். கடனில் வாழக்கூடிய ஒரு மனிதன் கடனில் இரவு தூக்கம் இல்லாமல்
அவர் சிந்திக்க முடியாமல் எந்த ஒரு விஷயத்திலும் கன்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு வழியை வகுக்கிறீர்கள். பிரச்சனையில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை அவருக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்கள். இப்படியாப்பட்ட இந்த நல்ல அமலுக்கு இஸ்லாம் இப்படியாப்பட்ட கூலிகளை இந்த உம்மத்தினர்களுக்கு வகுத்து தந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு நவான் சுரேஷ் அவர்களே, கவலைக்குரிய விடயம் இன்று உலகத்தில் மனிதர்கள் நாம் வாழக்கூடிய இந்த சமூகம் ஒரு குறுகிய வட்டத்தில் சிந்திக்கக்கூடிய சமூகமாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நமது பார்வையும் நமது சிந்தனையும் சுருங்கிக் கொண்டு செல்கிறது என்பதை பார்க்கும் பொழுது சில கட்டங்கள் ஆச்சரியமாக கூடியிருக்கிறது. இன்று நம்மில் வாழக்கூடிய 100-90% மக்களை நாம் எடுத்துக்கொண்டால் நமது வாழ்க்கையில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அதிகமான நேரத்தில் நமது சிந்தனைகள் இருப்பது என்னுடைய சொந்த தேவையை நான் எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது, என்னுடைய மனைவியுடைய தேவையை நான் எவ்வாறு நிறைவேற்றுவது, என்னுடைய குழந்தைகளுடைய தேவையை நான் எவ்வாறு நிறைவேற்றுவது, இவைகளுக்குள் மாத்திரம்தான் இந்த உம்மத்தினுடைய எல்லா விஷயங்களும் சுருங்கியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இன்று பெற்றோர்கள் தன்னுடைய அதாவது தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை கவனிப்பதை கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இது தனக்கு இல்லாத ஒரு சுமை என்பதாக நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உம்மத்தினர் வாழக்கூடிய அதிகமான ஒரு மெஜாரிட்டி கிரௌட் செல்பிஷ்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மேல பெரியவர்களை கனவான்கிறேன், உலகத்தில் இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களை பார்த்து இஸ்லாம் இஸ்லாத்துக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த உம்மத்தினர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி, உலகத்தினர்களுக்கு நேர்வழிக்காக இறக்கப்பட்ட குர்ஆன், இந்த அனைத்தையும் இது இந்த முழு உம்மத்தினர்களுக்குமான சொத்தாகத்தான் இஸ்லாம் பார்த்திருக்கிறது. குர்ஆன் இது உம்மத்தினர்களுக்குரியது, நபி உலகத்தினர்களுக்கும் ரஹ்மத்தா அனுப்பப்பட்டவர்கள் என்று எல்லாத்தையும் பொது சொத்தாக பார்க்கும் பொழுது இந்த உம்மத்தினுடைய பார்வைகள் மற்றும் நாளுக்கு நாள் சுருங்கிக் கொண்டு போய் ஒரு சுயநலவாதி சமூகமாக இந்த சமூகம் மாறுகிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் நபியை கூட இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டு இந்த உம்மத்தினர்களை பார்த்து குர்ஆன் குறிப்பிடுகிறது. நபியே அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மதன் லில் ஆலமீன், நபியே நீங்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, உங்களுக்கு முஸ்லிம்கள் மாத்திரம் சொந்தக்காரர்கள் அல்ல, ரஹ்மதன் லில் ஆலமீன், நபியே நீங்கள் அகிலத்தாருக்கு சொந்தம், முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் ஜின்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உலகத்தில் பேச முடியாத உயிரற்ற என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ இந்த அனைத்துக்கும் நபியே நீங்கள் சொந்தக்காரர்கள் என்பதை குர்ஆன் இந்த உம்மத்தினர்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. குர்ஆன் இதனை இந்த உம்மத்தினர்களுக்கு சொன்னது மாத்திரம் இல்லாமல் நபி தன்னுடைய வாழ்க்கையில் அதனை ப்ரூஃப் பண்ணிவிட்டு தான் மரணித்திருக்கிறார்கள். ஹதீஸில் நபியுடைய ரஹ்மத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருமுறை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு மனிதர்கள் ஒட்டகங்களுக்கு மேலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் குர்ஆன் இந்த உம்மத்தினர்களை பார்த்து குறிப்பிடுகிறது, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை போன்ற விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கிறோம், ஏன் நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் அவைகளை கொண்டு பிராணத்துக்கு உங்களுக்கு பாவிக்க முடியும், உங்களுடைய பொருட்களை சுமப்பதற்கு உங்களை பாவிக்க முடியும், இவைகள் அனைத்தும் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் இரண்டு மனிதர்கள் ஒட்டகத்துக்கு மேலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டவுடன் அந்த ரெண்டு மனிதர்களை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு பாடத்தை புகட்டினார்கள். சொன்னார்கள், லா தஜ்அலு தவாப்ப கராசி, ஏ மனிதர்கள், லா தத்தகிது தவாப்ப கராசி, ஏ மனிதர்களே, இந்த ஒட்டகங்கள் இந்த ஆடு மாடு குதிரைகள் கழுதைகள் இவைகளுடைய முதுகுகளை நீங்கள் அதாவது புட்டுவங்களாக கதிரைகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதை பாவிக்க முடியும், ஆனாலும் அதற்கென்று சில உரிமைகளை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது, நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள் பாவியுங்கள் அல்ஹம்துலில்லா, உங்களுடைய சுமக்க பொருட்களை சுமக்கிறதுக்காக நீ பாவிக்கிறீர்கள் அல்ஹம்துலில்லா, தேவையற்ற நேரத்தில் நீங்கள் அவைகளுக்கு மேல் நின்று கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவைகளுக்கு தேவையற்ற ஒரு சுமையை கொடுத்து நீங்கள் அவைகளை கஷ்டப்படுத்துகிறீர்கள், கதைக்க வேண்டுமா, நிலத்தில் இறங்கி கதைத்து விடுத்து மீண்டும் ஒரு முறை ஏறி பிரயாணம் செய்யுங்கள், பிரயாணமற்ற நேரத்தில் சும்மா அதற்கு மேல் நின்று ஏறி கொண்டு அவருக்கு நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு தான் எந்த அளவுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த உம்மத்தினர்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறார்கள். நபி ஹுதுபா செய்த அந்த மிம்பர் ஷரீப் நபிக்கு முன்னால் அழுதது. நபி அவையும் கூட கணைத்து ஆறுதல் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அந்த கட்டத்தில் அந்த மிம்பர் ஷரீஃபை மாத்திரம் நபி அணைத்து ஆறுதல் சொல்லாவிட்டால் கயாமத்தினால் வரைக்கும் அந்த மிம்பர் ஷரீஃப் அழுதது இந்த உம்மத்தினர்கள் பார்த்திருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உம்மத்தினருக்கு ரஹ்மத்தை நபி அலைஹி ஸலாம் அவர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள். பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் மரணித்ததற்கு பின்னாலும் வாழ்வதற்கு இஸ்லாம் வழி கொடுத்திருக்கிறது. மரணித்ததன் பின்னால் வாழ்வது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய மிகப்பெரும் ஒரு மிஷனாக இருக்கிறது. இதற்கு இஸ்லாம் இந்த அடிப்படையில் மிகவும் அழகான சில வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உலகத்தில் வாழும் காலகட்டத்திலேயே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், ரப்பி ஜஅல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் நான் மரணித்ததன் பின்னாலும் இந்த உம்மத்தினர்களுக்கு மத்தியில் என்னுடைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும் என்றிருந்தால் நல்ல விஷயங்களை சொல்லி என்னுடைய பெயர் சுட்டி காட்டப்பட வேண்டும். அவர்கள் கேட்ட துஆ மாத்திரம் இல்லாமல் உலகத்திற்கு பல நற்கர்மங்களை செய்து இந்த சமூகத்துக்கான ப்ராப்பர்ட்டிஸாக வித்துவிட்டு சென்றார்கள். இன்று வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் பல வினாடிகளில் ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையும் அவருடைய குடும்பத்தினுடைய பெயர்களும் குர்ஆன் திலாவத் செய்வதன் மூலம் அவருடைய அஹாதீஸ்கள் வாசிக்கப்படுவதன் மூலம் உம்ரா செய்வதன் மூலம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதன் மூலமும் ஒவ்வொரு வினாடிகளும் அவருடைய பெயர்கள் ஞாபகப்படுத்தப்படுவதற்கான ஒரே ஒரு காரணம் தனக்கென்று வாழவில்லை, சமூகத்துக்கென்று அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற இந்த ஒரு விஷயம்தான் இன்று வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகி பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் சென்றும் அவர்களை அல்லாஹ் இன்றும் உயிருடன் இருப்பது போன்று வாழ வைத்திருக்கிறான். சோதர்களே, இதற்கு இஸ்லாம் அழகான முன்னுதாரணங்களை காட்டிருக்கிறது. நபி அழகான முன்னுதாரணங்களை காட்டிருக்கிறார்கள். மனிதன் நினைக்காத அளவுக்கு பலவிதமான அதாவது நன்மை நற்கர்மங்களை இந்த நல்ல விஷயத்துக்கு இஸ்லாம் அதாவது காட்டி தந்திருக்கிறது. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தான் வாழும் காலகட்டத்தில் பிற மனிதனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாக வாழ்வதால் ஏற்படக்கூடிய பிராபணங்களை பத்தி நன்மைகளை பத்தி பேசும் பொழுது சொன்னார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவாக இது அதாவது அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களாக அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைக்கப்பட்ட ஒவ்வொரு வமாமின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்க், வமாமின் தாபத்தின் அலல் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ரிஸ்க்கு எல்லா விதமான படைப்பினங்களுக்கும் ரிஸ்க் கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆனாலும் இந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் அந்த படைப்பினங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான மக்களாக யார் இருக்கிறார்களோ இவர்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள். உலகத்தில் தனக்கென்று வாழ்பவர்கள் அல்ல, தனக்கென்று ரிஸ்க் தேட வேண்டும், இது கடமை. ஆனால் அதற்கு மேல் மிச்சமாக போய் ஒரு மனிதன் சமூகத்துக்கென்று சொல்கிறார்களே, சமூகத்துக்கென்று வாழ்கிறார்களே, இப்படியாப்பட்ட மக்கள் தான் இந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தில் நபியை நேசிப்பதில் ஒரு முன்னுதாரணம் உள்ள ஒரு மனிதர். நபியை நூற்றுக்கு நூறு பின்பற்றினார்கள். மதீனாவில் இமாம் மாலிக் வாழ்ந்த எந்த காலத்திலையும் அவர் ஸ்லிப்பர் போட்டு நடந்ததில்லை. அவர்கள் சொல்வார்கள், நபியுடைய காலடி பட்ட இடத்தை நான் இவ்வாறு பாதணி வைத்து நான் மிரிப்பது இது குடியாது. மஸ்ஜித் நபவி மதீனாவுடைய ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்குள் அவர் எந்த கட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் ஒரு குதிரையிலேயோ அல்லது ஒரு வாகனத்திலேயோ ஏறி அவர் சவாரி செய்ததில்லை. அந்த அளவுக்கு நபியை நேசித்த இந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இமாம் மாலிக்கே அலைஹி ஸலாத்து வஸலாம், இமாம் மாலிக்கே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, உங்களோட வாழ்க்கையில ஐயுல் அமாலி துஹிப்பு, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்னவாக இருக்கிறது? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபியை நேசித்த நபியுடைய பாடத்தை நபியுடைய முதல் முதலான ஒரு மோத்தா என்பதாக நபியுடைய ஹாதீஸ்களை ஒன்று சேர்த்த இந்த மிகப்பெரும் இந்த இமாம் இந்த மக்களை அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆக விருப்பமான அமல் என்ன தெரியுமா? இத்ஹாலு சுரூரி அலா கல்பில் முஸ்லிமீன், உலகத்தில் முஸ்லிம்கள் மனிதர்களுடைய உள்ளத்தில் என்னுடைய ஏதாலும் ஒரு செயலால் ஒரு சந்தோஷம் போய் சேருமாக இருக்குதோ அந்த அமல் தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகவும் விருப்பமான அமலாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அவனுடைய உலகத்தில் வாழக்கூடிய அவனுடைய வாழ்க்கையுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தார்கள். சொன்னார்கள், வனதர்த்து, நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன், நான் உறுதியாக முடிவெடுத்திருக்கிறேன், இந்த முடிவுக்கு அங்கால் நான் புக மாட்டேன். உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் எனக்கு எழுதப்பட்ட அந்த மௌத்து வரும் வரைக்கும் என்னால் முடியுமான அளவுக்கு இந்த முஸ்லிம் உம்மத்தினர்களுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட முஸ்லிம்களுக்கு சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் குரல் கொடுத்து வாழ்வது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடமையாக எனக்கான நேர்ச்சியாக நான் மாற்றி வைத்திருக்கிறேன் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி காட்டி அனுப்பினார்கள். என்ன பெரியவர்களே, கனவாங்கிலேஸ் அவர்களே, இதைத்தான் இஸ்லாம் இந்த உம்மத்தினரிடமிருந்து எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு இந்த உம்மத்தினர்களை பார்த்தால் இந்த உம்மத்தினர்கள் இத்தனை விதமான மக்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள். நாங்கள் நினைக்க வேண்டும், அல்லாஹ் செல்வத்தை, அல்லாஹ் வசதி வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸை தந்திருக்கிறான். இவை ஒவ்வொன்றும் அல்லாஹ் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு அளந்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட ரிஸ்காக இருக்கிறது. இவைகளை கொண்டு நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த சமூகத்தில் நான் எவ்வாறு வாழ முடியும்? அவர்களே, இமாம் புகாரிக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லை, அவருக்கு அல்லாஹ் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார். அவர் அந்த அறிவு ஞானத்தை வைத்து சமூகத்துக்கு செய்த சேவையினால் இன்று வரைக்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் இமாம் புகாரியுடைய பேர் முடியப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை கொண்டு சமூகத்துக்கு சேவை செய்தார்கள். அவர்கள் இன்று வரைக்கும் இந்த உம்மத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், சமூகத்துக்காக உலகத்தில் வாழ்ந்த ஒரு உம்மத்தினர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது மாத்திரம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்தினர்களை பொறுத்தவரையில் இன்று நாம் பார்த்தால் சமூகத்துக்கு நம்மால் செய்ய வேண்டிய வேலைகள், சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்று எவ்வளவோ இருக்கிறது. நினைக்க வேண்டும், நான் மரணிப்பதற்கு முன்னால் இன்ற உம்மத்தினர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், தான் மரணிக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு என்பதாக பல கோடிக்கணக்கான சொத்துக்களையும் பணங்களையும் விட்டு சென்றவர்கள். ஆனால் அவர்கள் மரணித்தார்கள், அவருடைய இன்ஹெரிட்டிஸ் அதை பிரிச்செடுத்துக் கொண்டாங்க. ஆனா இன்று வரைக்கும் அந்த எடுத்தவர்களில் அவர்களுக்கு நன்றி கடனாக அவர்களை ஜியாரத் செய்வதற்கு கூட மனமற்ற எத்தனையோ பேர்களை இந்த உம்மத்தினர்கள் பார்க்கிறோம். அவர்கள் விட்டு சென்றார்கள், அவர் எதனை கொடுத்தார்கள், எதனை எடுத்தார்கள், எந்த ஒன்றும் அவர்களுக்கும் கொடுத்தவர்களுக்கு மத்தியிலும் இன்று வாழ்வதில்லை. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன செல்வங்களை கொண்டு சமூகத்துக்காக வேண்டி செய்துவிட்டு சென்றவர்கள் அவர்கள் மரணித்து அவருடைய குடும்பத்தார்கள் தான் அவர்களை மறந்தாலும் அவர்கள் உதவி செய்த மக்கள் அவருடைய ஒவ்வொரு துஆக்களையும் ஒவ்வொரு தொழுகைகளையும் அவர்களை மறக்கவில்லை. அவருடைய குடும்பத்திற்கு பின்னால ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் இன்று வரைக்கும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு நாட்களும் துஆக்கள் போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன், இந்த பள்ளிகள் கூட இது சும்மா வரவில்லை. யாரோ ஒரு மனிதர் வக்ஃப் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இன்று வரைக்கும் அவருடைய பெயர்கள் கூட நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. ஆனால் செய்த அந்த நற்கர்மத்தின் காரணத்தினால் நாங்கள் நினைத்தோ நினைக்காமலேயோ அவர்களுக்கு நற்கருமங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களே, இஸ்லாம் இப்படியாப்பட்ட நற்கருமங்கள் அதிகமானது இந்த உம்மத்தினர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார்கள். அதுவரை அந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் ஒரு பாதிரியாக இருந்தார். நபி மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இவர் உண்மையான நபியா இல்லையா என்பதை அவர் சோதிப்பதற்காக வேண்டி அவர் நபியை பார்க்க செல்கிறார். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு கஷ்டம், மக்காவிலிருந்து வெறும் கையுடன் வந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு உடுப்பதற்கு உடை இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுடன் சேர்த்து அவர்களுக்கு ஒரு பிரதர்ஹூட் உருவாக்கினார்கள். நீங்க இவருக்கு கீழே இருங்க, இவரை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்பதாக சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரித்து கஷ்டத்தில் கூட நேரத்தில் அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு சலாம் நபியை பார்க்க போகிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து மூணு விதமான அமல்களை அறிமுகப்படுத்தினார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மூன்று அமலில் இன்று இந்த உம்மத்தினர்கள் எந்த அமலும் அமலில் இல்லை என்பதை நினைக்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. நபி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே அஃஸ்ஸலாம், சலாத்தை பரப்புங்கள். நினைத்து பாருங்கள், ஒவ்வொருவரும் தன்னை பத்தி எதிர்த்து பாருங்கள், நான் எனக்கு முஸ்லீம்களுக்கு என்னை அறிந்தவர்களை விட்டுவிட்டு முஸ்லீம்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் என்னிடத்திருக்கிறதா? அதிகமான அமல்கள் இதில் புதைக்கப்பட்டிருக்கிறது, இந்த சமூகத்திலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்பி இரண்டாவதாக சொன்னார்கள், ஏ மக்களே, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. சஹாபாக்கள் பட்டியல் இருக்கிறார்கள், இந்த உம்மத்தினர்களை பார்த்து நபி குறிப்பிடுகிறார்கள், சஹாபாக்களே சாப்பாடு கொடுங்கள், சஹாபாக்களே பட்டியல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அள்ளி வாரி வழங்கி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு நேரம் உண்ண கொடுத்து அவருடைய மூஞ்சி வரக்கூடிய சிரிப்பையும் அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலில் வாழக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து குறிப்பிடுகிறார்கள். மேலும் பெரியவர்கள் கனவாங்கலேஷ் அவர்களே, கவலையான விஷயம்தான். இன்று நம்முடைய சமூகத்தில் சாப்பாடு கொடுப்பது என்பது இஸ்லாம் ஒரு பெரும் அமலாக பார்த்திருக்கிறது. ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க, எங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அல்லது நாங்க சாப்பாடு கொடுத்தால் அதுக்கு நாங்க இன்வைட் பண்ணக்கூடிய இன்வைட்டீஸ் யாரு? அவர் இன்வைட் பண்ணக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? சாப்பிட்டு விட்டு சாப்பாட்டுக்கு குறை செல்லக்கூடிய மக்கள். எதனாலும் சாப்பாட்டா இந்த மெனுவை மட்டும் தானா தருவீங்க, இந்த சாப்பாடு என்ன, இதுல உப்பில்லையே, இது இப்படி புளியாக இருக்குதே. சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டுக்கு குறை சொல்லக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பதை விட்டுவிட்டு உலகத்தில் நாங்கள் காலை மாலையில் நாங்கள் சாப்பிடக்கூடிய இந்த லக்ஷரியான ஃபுட்டில் இந்த வார்த்தையை மட்டும் கேள்விப்பட்டு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த சாப்பாட்டை எனக்கு சாப்பிட கிடைக்குமா என்று ஏங்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் பல இடங்களில் வசிக்கிறார்கள். இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சாப்பாடு கொடுத்து பாருங்கள், அவருடைய மூஞ்சில் வளரக்கூடிய சிறப்பும் சந்தோஷமும் மௌத்து வரைக்கும் நமக்கு மறக்க மாட்டாது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சர்வன்ட் ஒரு நாள் லீவுக்காக வேண்டி கேட்கிறா, என்ன தெரியுமா, நான் லீவுக்கு போக வேண்டும். ஏன் லீவுக்கு போக வேண்டும்? என்னுடைய பேர புள்ளைக்கு நாளைக்கு பர்த்டே பார்ட்டி. என்ன செய்ய போறீங்க? நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஓபன் ஏஜ் செலக்ட் பண்ணிருக்கிறோம். அது பெரிய லட்சக்கணக்கில் சம்பாரத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு பெண் அல்ல, ஒரு வீட்டுல சர்வன்ட் ஆக வேலக்கூடிய ஒரு பெண்மணி. அவர் சொல்றாரு, அந்த அது வரைக்கும் அவர் முஸ்லீமும் அல்ல, ஒரு தமிழ் அதாவது இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, லீவுக்காக அப்ளை பண்றா. ஏன் கேட்டா, நாளைக்கு பேரப்பிள்ளைக்கு பர்த்டே, பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறோம், ஒரு ஓபன் ஏஜுக்கு போய் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண சொல்லி நாங்க சொல்லல. ஆனாலும் யோசிச்சு பாருங்க, இந்த தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு மனிதநேயம் படைத்த ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். நாங்க ஒவ்வொருவரும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இந்த இலங்கையில முஸ்லிம் என்பதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை ஓபன் ஏஜ் இருக்குது, இந்த ஓபன் ஏஜ்ல யாரும் ஒரு ஓபன் ஏஜுக்கு தன்னுடைய குழந்தையுடன் வாழ்க்கை ஒரு தடவையாவது நான் ஒரு விசிட் பண்ணிருக்கிறேனா? அந்த குழந்தைகள் என்ன கஷ்டப்படுகிறது, உண்மை இல்லாம பாப்ப இல்லாம யாரோ ஒருத்தருடைய அரவணைப்பு கீழக்கூடிய இந்த குழந்தைக்கு ஒரு நேரம் அல்ல ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தால் அந்த குழந்தைகளுடைய முகத்தில் வரக்கூடிய சந்தோஷம் இது வாழ்க்கையை நமக்கு மறக்க மாட்டாது. அல்லாஹ் நிச்சயமாக இதை நம்மை புரிந்து கொள்வான். எத்தனை எல்டர்ஸ் ஹோம், எத்தனை ஒரு ஊர் மக்கள், எத்தனை ஏரியாவில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க வாழ்க்கையில சாப்பிடுவதற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய மக்கள். இப்படியாப்பட்ட மக்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான், நமது குடும்பம் வாழும். அல்லாஹ் நமக்கு தந்த செல்வம் கயாமத்து நாள் வரைக்கும் நமக்கு அல்லாஹ் நமது குடும்பம் குடும்பமாக அல்லாஹ் அந்த செல்வத்துக்கு அல்லாஹ் லாங் லைஃபா அல்லாஹ் கொடுப்பான், இதுல சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி பேசும் பொழுது உங்களுடைய ஒரு செயலால் ஒரு மனுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுமானால் உங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும்? முஸ்தபிரத் ஹாகிம்ல ரிவாயத் இருக்குது, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்கல ஃபீ கல்பி முஸ்லிமின் சுரூரா, யாராலும் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை நினைவிக்கிறாரு. அழகான ஒரு வார்த்தையை கொண்டு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர் சதகா கொடுப்பது என்பதாக நினைத்தா யாரும் நினைக்க கூடாது. ஒரு சல்லி எடுத்து, ஒரு ருபி எடுத்து, ஒரு நோட் எடுத்து கொடுக்கிறது மட்டும்தான் சதகா. இஸ்லாம் சொல்லுது, அல் கலிமத்து தய்யிபத்து சதகா, ஒரு அழகான ஒரு வண்டர்ஃபுல் ஒரு பீஸ்ஃபுல் வேர்ட், இதையும் இஸ்லாம் சதகாவாக பார்த்திருக்கிறது. கஷ்டத்தில் இருக்கிறது மனிதனுக்கு நீங்க போய் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, கொடுக்கறதுக்கு சல் இல்ல, அந்த மனிதனை பார்த்து சொல்றது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் லேசாக்குவான். அல்லாஹ் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமி வஅக்னினி பிஃதலிக அம்மன் சிவா. இந்த துஆவை ஓதிவாங்களே. அல்லாஹும் இன்னி ஆஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் ஓது பிக மினல் ஜுப்னி வல் புகல். இந்த துஆக்களை ஓதிவாங்களே. அவங்களோட கடனை அல்லாஹ் நீக்குவான். அவங்களுக்கு நோயா, அல்லாஹ் நம்மட நோயை குணப்படுத்துவான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நோய் வந்தா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சொருக்கத்துடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. இந்த அழகான வார்த்தையும் இஸ்லாம் சேரிட்டியாக டொனேஷனாக சதகாவாக தான் இஸ்லாம் பார்த்திருக்கிறது. கணவான்களை சோர்களே, இந்த அளவுக்கு இஸ்லாம் சொன்னார்கள். இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தைய நீங்க ஒரு உங்களோட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை கொண்டு யாராலும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வருமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யர்தல்லாஹு லஹு ஜஸாஅன் இல்லல் ஜன்னா. அவருக்கு சொர்க்கத்தை தவிர அல்லாஹ்விடத்தை கொடுக்கறதுக்கு வேற எந்த கிஃப்டுமே இல்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை செய்வதை கொண்டு ஏன் எனக்கு மௌத்துக்கு புண்ணால ஏன் இந்த சொர்க்கத்தை எனக்கு கேரண்டி பண்ணிக்கொள்ள முடியாது? எத்தனை பேர் மக்கள் இருக்கிறாங்க கொடுப்பதற்கு தன்னை இல்லாம கஷ்டப்படக்கூடிய மக்கள். ஏன் ஒரு 10 ரூபா 9 ரூபா செலவழிச்சு அந்த மக்களுக்கு ஒரு பைப் லைன் எடுத்து கொடுப்பதன் மூலம் மோட்டர் லைன் எடுத்து கொடுக்கறீங்க? கிணறு கட்டி அந்த மக்களுக்கு மோட்டர் போட்டு தண்ணி எடுப்பதற்கு ஒரு வசதி செய்து கொடுத்தால் அந்த மக்கள் தொழக்கூடிய தொழுகைகள், அந்த மக்கள் குளியக்கூடிய ஒவ்வொரு சொட்டு தண்ணீர்களும் அது முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. யாராக இருந்தாலும் அந்த நன்மை மௌத்துக்கு பின்னாலும் எனக்கு வந்து சேர மாட்டாரா? அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம வாழ முடியாது கிளம்பக்கூடிய ஒரு மனிதனுக்கு தெரியும், ஒரு 5 மினிட் பவர் கட் போனா எந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். அந்த அளவுக்கு நாங்க பார்த்தா எங்களோட வீடு எல்லாம் லக்ஷரியாக கட்டப்பட்ட வீடுகள், ஓலை குடிசையில ஒரு தகரத்துக்கு கீழால 4 பக்கமும் தகரத்தால மறைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு பவர் இல்லாம இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாம காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த சூடு காலத்தை வாழ்றதாக இருந்தால் அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறதாக இருக்கும். அந்த மனிதனுக்கு என்னால் ஒரு முயற்சி செய்து அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொடுக்க முடியுமாக இருந்தால் ஏன் இவரை சந்தோஷப்படுத்தி எனக்கு சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது? மிக பெரிய கனவான்களை சொற்களே, இஸ்லாம் வக்ஃப் வசியத் என்பதாக பல விஷயங்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. இவைகளை கொண்டும் ஒவ்வொரு மனிதனும் நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எனக்குள்ள கெபாசிட்டிக்குள்ள எனக்குள்ள இந்த அளவுக்குள்ளால நான் சமூகத்துக்கு என்ன சரி செய்ய வேண்டும், நான் என்ன சரி செய்துவிட்டு தான் மூத்தாக வேண்டும். என்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக என்னை மறந்தாலும் சில கட்டங்கள் குழந்தைகள் பாப்பாவுக்கு பதுவா செய்வதை கேட்டிருப்போம். இந்த பாப்பா விட்டுட்டு போன சொத்தால தானே நாங்க பிரிஞ்சு போயிருக்கிறோம், இவர் சரியான முறையில சொத்தை பகிர்ந்து கொடுக்காதனால தானே நாங்க இந்த வரையும் காட்டியும் இந்த அளவுக்கு சண்டை பிடிச்சு கொள்றோம், கோர்ட் வழியா நாங்க திருவிடுவோம், எங்களோட வாப்ப இந்த சொத்தை விட்டுட்டு போகாம இருந்தா நாங்க நல்லா வாழ்ந்திருப்போமே. இதே சொத்தை நீங்க கொடுத்து அந்த மக்களுடைய வார்த்தையால நானே சேர்க்கிறதை விட இல்லாத ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுக்க தேவல்ல ஒரு பகுதியை கொடுத்து அந்த துவாவுக்கு ஆளு நம்ம மனிதனாக எனக்கு மாற முடியாதா? ஏன் இந்த அளவுக்கு நாம் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வாழ முடியாது? இஸ்லாம் நம்மிடமிருந்து இதை எதிர்பார்க்கிறது. நிலப்பில் உள்ள கனவான்கிரேஷ் அவர்களே, இஸ்லாம் இதை பற்றி ஆழமாக பேசிருக்கிறது. நபியும் இதை செய்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்தவர்களும் இந்த விஷயத்துல கவனம் காட்டிருக்கிறாங்க என்றிருந்தால் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சரதான ஹஜ்ஜிக்காக பிரயாணம் செய்தார்கள். ஒரு கூட்டத்துடன் போனா ஒரு இடத்துக்கு போய் தங்கியிருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல ஒரு பெண்மணி போய் ஒரு அதாவது ஊத்தைகள் வைத்திருக்கக்கூடிய அதாவது வேஸ்டல் வீசக்கூடிய ஒரு இடத்துல போய் செத்திருந்த ஒரு பிராணியை தூக்கிக்கொண்டு போறாங்க. அப்துல்லாஹி இப்னு முபாரக் பின்னால போறாங்க. அந்த பெண்மணி எங்க போறது என்பதாக பார்த்தா இந்த பெண்மணி வீட்டுக்குள்ள போறா. பிறகு அந்த பெண்மணியை தட்டி என்ன நடக்குது என்பதாக கேட்டுனர். சொன்னார்கள், எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவரோ ஒரு டிசேபிளான ஒரு மனிதர், அவருக்கு எழுந்தெல்லாம் நடக்க முடியாது, எங்களை பொறுத்தவரையில சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை, நாங்க கஷ்டத்துல வாடுறோம். குர்ஆன் சொல்லுகிறது, அதாவது இப்படியாப்பட்ட ஒரு கட்டம் வந்தா செத்த பிராணிகளை தின்றது கூட உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, நாங்க இந்த நிலைமையில தான் இருக்கிறோம், இதனாலதான் இதை நான் எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிடுறேன். அப்துல்லா பின் முபாரக் என்னுடைய காதிமா கூப்பிட்டு கேட்டாங்க, கையில எவ்வளவு சல் இருக்குது? சொன்னார்கள், இந்த அளவுக்கு சல் இருக்குது. நாங்க இந்த ஏரியாவில இருந்து அடுத்த இந்த ஏரியாவுக்கு போறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு செலவு போகும்? என்று அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறாரு, வேணுமாக இருந்தா அவர்கிட்ட கடனாக கூட ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்க எனக்கு ஊருக்கு போயிட்டு சேர்ந்துடலும். ஆனா இந்த கட்டத்துல எனக்கு ஹஜ்ஜு செய்யறதை விட இந்த மக்களை பார்க்கறது தான் கடமை. இருக்கக்கூடிய எல்லா சல்லியும் கொடுத்துருங்க, நாங்க நாட்டுக்கு திரும்பி போய்த்துட்டுறோம். கனவான் கிளேஸ்வர்களே, இதுதான் அந்த மக்களிடத்தில் உள்ளத்தில் கொடுக்கொண்ட சமூக சேவை. சமூகத்தை பத்தி கவலைப்பட்ட முறைகள் பெரிய, அதாவது சலப சாலிஷங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாராலும் ஒரு மனிதனுக்கு தேவை ஒன்று நிறைவேற வேண்டும். வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில பிரச்சனை, கடன் தொல்லையாக இருக்குமாக இருந்தால் அந்த சலப்பு சாலகங்கள் தன்னை விட தரத்தில் குறைந்த இதாலும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூடிய மக்களை தேடி சென்று அவருடைய பிரச்சனைகளை தேவைகளை நிறைவேற்றுவார்கள், நேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி. நீங்க இன்னொருத்தருடைய தேவையை நிறைவேற்றினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான். அந்த மக்களுடைய தேவையை நிறைவேற்றி அல்லாஹுடைய தேவை, அல்லாஹுடைய உதவி என் பக்கம் வந்து சேர்வதை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் எனக்கு முன்னால் வந்த, எங்களுக்கு முன்னால் வந்த சலஃபு சாலிஹ்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். கனவான் கிளேஷ் அவர்களே, சில கட்டங்களில் நபியுடைய சில விஷயங்களை பார்த்தால் எங்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக கற்களை விட மோசமாக இருக்கிறதா என்பது கூட நினைக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. உலகத்தில் நபியை விட மிகப்பெரும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்ட மனித உலகத்தில் யாரும் இல்லை. நபி உலகத்தில் காலையிலிருந்து மாலை வரைக்கும், நபிக்கு காலையில் தாவத், இரவில் அல்லாஹ்வின் பக்கம் நின்று வணங்கினார்கள். இந்த அளவுக்கு மிகப்பெரும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்ட இந்த நபி சமூகத்துடன் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள், நபி எவ்வாறு சமூகத்துடன் சோசியலாக பழகிருக்கிறார்கள் என பிறகு கனவான்களே, அதாவது ஹதீஸ்ல ரிவாயத் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளுடன் இவ்வாறு நடந்திருக்கிறார்கள். நாங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். நபி தன்னுடைய சாச்சாவுடைய குழந்தைகள் நபிக்கு பிரதர்ஸ் ஹத் அப்துல்லா, ஹத் உபைதுல்லா, ஹத் குசைர், அப்பாஸ் மூணு குழந்தைகள். இந்த மூன்று குழந்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் நிப்பாட்டி வைப்பார்கள். நிப்பாட்டி வைத்த அந்த மூன்று குழந்தைகளையும் பார்த்து சொல்வார்கள், மண் சபக்க இளைய பலகு கதா வகதா. அவர்களுக்கு மத்தியில் கம்படிஷன் வைப்பாங்க, ரேஸ் வைப்பதில். சொன்னார்கள், நீங்க மூணு பேர்ல யார் ஓடி வந்து முதலாவது என்ன பிடிப்பீங்களோ அவருக்கு நான் என்னென்ன விஷயங்களை கிஃப்டாக தருவேன். சஹாபாக்கள் சொல்வார்கள், அந்த மூன்று குழந்தைகளும் நபியை பிடிப்பதற்காக ஓடி வருவார்கள். நபி நிலத்தில் அமர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நபியை பிடிப்பதற்கு நபி சந்தர்ப்பத்தை கொடுப்பார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், அந்த குழந்தைகள் ஓடி வந்து பயஸ்தபிகூன இலைஹி ஃபயகவுன அலா ஸஹ்ரிஹி வஸத்ரிஹி. நாங்க நபியை பார்ப்போம், அந்த மூன்று குழந்தைகளும் ஓடி வந்து நபியுடைய மேனியில, நபியுடைய முதுகுல அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் பாய்ந்து பாய்ந்து துள்ளுவார்கள். நபி சில கட்டங்களில் நிலத்தில் கூட விழுகுவார்கள். அதற்கு பின்னால நபி அந்த மூன்று குழந்தைகளையும் பயல் சசிபுகம் அவர்களை கட்டிப்படுத்து அவர்களை ஹக் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று குழந்தைகளையும் கிஸ் பண்ணுவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் நாங்க பிஸியாக இருப்போமாக இருந்தா குழந்தை வீட்டுல வந்து வாப்பாவோட விளையாட வந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏசி அனுப்புவதுதான் நமது பழக்கமாக மாறியிருக்கிறது என்றிருந்தால், நபிக்கு இந்த உம்மத்தினருக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்ட நபியுடைய அந்த பண்பாடுகள் இந்த உம்மத்தினர்கள் எந்த அளவுக்கு வாழ்கிறது, அந்த ரஹ்மத்தும் அந்த இரக்க பண்பாடுகளும் அந்த சொப்னஸும் எங்க போயிருக்கிறது என்பது நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நபியுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்களும் இதைத்தான் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஹஜுபைர் ஹஜ்ரத் ஹவ்வாத் இப்னு ஜுபைர் என்ற சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி, நபிக்கு நபியுடன் ஒரு சஃபர் செல்லும் பொழுது நபிக்கு அவரை கைடாக கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல அமர்ந்த நேரத்துல இந்த சஹாபி இடத்தை சுத்தி பார்த்தா ஒரு இடத்துல சில பெண்மணிகள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த இங்கிருந்து அந்த பெண்கள் கதைத்துக் கொண்டிருப்பதை ஹவாஸ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்னாத நேரத்துல நபி கூடாரத்திலிருந்து வெளியே வந்தாங்க. நபி பார்த்தாங்க, ஹவாஸ் இப்னு ஜுபைர் பெண்கள் கதைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹவாஸை பார்த்து கேட்டாங்க, யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவே என்ன செய்யறீங்க? நபியை கண்டவுடன் அவர் திகைத்து போனாரு, பயந்து போனாரு. பயந்து போன அந்த சஹாபி நபியை பார்த்து ஒரு பொய்ய சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஜமலுன் லீ ஷரத் யா ரசூலல்லாஹ், நான் கொண்டு வந்த ஒரு ஒட்டகம், அது கொஞ்சம் மாம்பு பழதா, அது கொஞ்சம் சண்டை போட்டு என்ன விட்டு ஓடி இருக்குது, அந்த ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் யார சூழல்லா. நபி கண்டாங்க அந்த மனிதன் செய்த தவற, அந்த மனிதன் அந்த வார்த்தையை சின்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு அவ்வாறே பிராணத்தை ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னால ஹவாத் இப்னு ஜுபைர் நபி காணும் போதெல்லாம் சொல்வார்கள், யா அபா அப்துல்லா மா ஃபஅல ஷிராது ஜமலிக், அபு அப்துல்லாவே உங்கள்கிட்ட இருந்து பாஞ்சி போன அந்த ஒட்டகம் திரும்பி வந்துட்டா. அந்த மனிதர் நபியை பார்த்து சிரிப்பாரு, எந்த விதமான வார்த்தையும் பதிலும் சொல்லவில்லை. நபி அடிக்கடி அந்த மனிதனுடன் ஜோக் பண்ணுவதற்கு இதே வார்த்தையை சொல்லி காட்டுவார்கள். அந்த சஹாபிக்கு வெக்கம் ஏற்பட்டுச்சு. மதீனாவுக்கு வந்ததன் பின்னால நபியுடைய மஸ்ஜிதுக்கும் நபியுடைய மதீனா மஜ்லிஸுக்கும் அடிக்கடி வரமாட்டார். ஏன் தெரியுமா? மதீனாவிலையும் அல்லது மஸ்ஜிது நபுவிலையும் அந்த மனிதனை நபி கண்டாலும் தூரத்துல இருந்தாலும் இங்கிருந்தே சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக யா அபா அப்துல்லா மா ஃபஅல ஷிராது ஜமலிக், மா ஃபஅல ஷிராது ஜமலிக் என்பதாக இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டா அந்த சஹாபிக்கு வெக்கம் வந்துடும், நபியுடைய மஜ்லிஸுக்கு வரமாட்டாரு. ஒரு நாள் நபி மஸ்ஜிது நபவியில இல்லாத நேரத்தை பார்த்து தொழுகைக்காக மஸ்ஜிது நபவியில வந்து அவர் தக்பீர் கட்டி தொழுகிறார். அவரு நபி எதிர்பாராத விதமாக நபியும் மஸ்ஜிது நபிக்குள்ளுக்கு வந்தா ஹவாத் இப்னு ஜுபைர் தொழுது கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்றாரு, நான் நினைச்சேன் நபி இன்றைக்கும் என்ன வருத்தெடுத்துடுவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ரக்காத் சுருக்கமாக தொழுதிட்டு இந்த மனிதர் வரும் வரங்காட்டியும் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். இந்த அளவுக்கு சஹாபாக்குடன் சோசியலாக நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகிருக்கிறார்கள். அந்த சஹாபி சொல்றாரு, நான் தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொழுதேன், என்ன நான் எதிர்பார்த்தேன் நான் தொழுகையை நீட்டி தொழுதா நபி பேசிடுவாங்க, நபிக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த மனுடன் விளையாடுவதற்காக நபிக்கு டைம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் கவனித்தார்கள். ஒவ்வொருடைய உள்ளத்துடைய தன்னுடைய முஹப்பத்தை விட்டுட்டு அவர்களுக்கு மத்தியில் நான் அவரை நேசிக்கிறேன், நீ ஒரு நல்ல ஒரு மனிதனா என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். அந்த சஹாபி சொல்றாரு, நான் பார்த்தேன் நபி போற வாக்கு இல்ல, எனக்கு தெரியும் நபி என்னத்தான் எதிர்பார்க்கிறாரு, நான் உள்ளத்தை நியத்து வச்சேன் இன்றைக்கு நபிட்ட நான் மன்னிப்பு கேட்டு இந்த பாவத்துக்கு நான் தௌபா செய்ய போறேன். நான் அந்த மனிதர் நியத்து வச்சாரு, தொழுது முடிஞ்சவுடன் நபியை திரும்பி நபியை பார்த்து திரும்புறாரு. அந்த மனிதனை பார்த்து நபி கேட்டார்கள், யா அபா அப்துல்லா அஸ்ஸலாமு அலைக மா ஃபஅல ஷிராது ஜமலிக் என்பதாக இந்த வார்த்தையை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த நாள் நான் அந்த ஒட்டகத்தை புடிச்சிட்டேனோ அந்த நாளிலிருந்து இது வரைக்கும் அந்த ஒட்டகம் குழம்பல்ல, ஒட்டகம் கண்ட்ரோலா இருக்குது யார சூழல்லா என்பதா அந்த வார்த்தையை சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், யார சூழல்லா, அதாவது இன்டெரக்டா சொன்னார், நான் தௌபா செஞ்சிட்டேன், இதற்கு பின்னால் அந்த பாவம் என்னிடத்துல குடிகொள்ளாது. நபி அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், ரஹ்மக அல்லாஹ் யா அப்துல்லா, அப்துல்லா உனக்கு ரஹ்ம செய்வானாக, அல்லாஹ் உனக்கு ரஹ்ம செய்வானாக. மூன்று வார்த்தைகள் அந்த விஷயத்த சொன்னார்கள். அவர் சொல்றாரு, அதற்கு பின்னால் நபி அந்த வார்த்தை இடத்துல திரும்பி கேட்கல. இந்த அளவுக்கு நபி சஹாபாக்குடன் சோசியலாக பழகிருக்கிறாங்க. அபு உமைர், உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சஹாபி வீட்டுல ஒரு பெட்டை வளர்க்கிறாரு, அது செத்து போவது. நபி அந்த சின்ன சஹாபிய எங்க கண்டாலும் கேட்பாங்க, யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்குடன் வைத்திருந்த, சஹாபாக்குடன் சின்னவர்கள் பெரியவருடன் நபி பழகி அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த உம்மத்தினருக்கு காட்டி தந்த வழியாக இருக்கிறது. கடைசி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். பெரியவர்களை கனவான்கள் அவர்களே, நபியுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்களும் இதனைத்தான் படித்தார்கள். தபூக்குக்கு நபி போகிறாங்க, மூணு சஹாபாக்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் தபூக்குக்கு போகவில்லை. காபிபின் மாலிக், இந்த மூன்று சஹாபாக்களும் தபூக்குக்கு போகாம இருந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மூன்று பேரையும் ஒதுக்குமாறு கிட்டத்தட்ட ரெண்டு மாச காலமாக அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு அல்லாஹ் அந்த மூணு பேருடைய தௌபாவுடைய ஆயத்தை நபிக்கு இறக்குகிறான். இந்த ஆயத்தை இறங்குறது நபி இரவு நேரத்தில் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு இதனை சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருந்திருந்தால் இந்த வார்த்தையை சொன்னவுடன் காபோ மிராராவோ ஹிலாலோ அந்த மஜ்லிஸில் இருக்கவில்லை, அவர்கள் தூரமாக இருந்தார்கள். நான் பார்த்தேன் ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த மூணு சஹாபாக்களிடத்துல போய் இந்த மெசேஜ நான் முதலாவது சொல்லி அவருடைய அன்பையும் அவருடைய பாசத்தையும் அவருடைய துஆவையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மூணு சஹாபாக்கள் செய்த முயற்சி இருக்குதே எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. சில சஹாபாக்களை பார்த்தேன், அவர்கள் வாகனத்துல வந்தவங்க அந்த மூணு சஹாபாக்களை பார்த்தும் பல மூணு சஹாபாக்களை நோக்கி அந்த வாகனத்துல விரைந்தார்கள், போய் நான் முதலாவது செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னும் சில சஹாபாக்களை பார்த்தேன், அவர்களுக்கு போவதற்கு வசதி இல்லை, நடந்து வந்தவர்கள். அந்த சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருந்த அந்த மலைகளுக்கு மேல் ஏறி அவர்கள் சத்தம் வைத்தார்கள், காஃப் இப்னு மாலிக்கே நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் தௌபாவுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். அவர்களுக்கு தெரியும் இது கேட்கும் இது கேட்காமல் இருக்கும், ஆனா பரவாயில்லை நான் செய்த முயற்சிக்கு அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். என பெரியவர்களே, கனவான் கிளேஷ் அவர்களே, இந்த விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புண்ணிய கால வாழ்க்கை, அல்லாஹ் நமக்கு பலவிதமான வசதிகளை தந்திருக்கிறான், இவைகளை கொண்டு சமூகத்தில் மத்தியில் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் என்னுடைய குடும்பம் என்பதாக செல்பிஷ்களாக ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளால் வாழக்கூடிய இந்த சமூகம் அதற்கு வெளியால் போய் சமூகத்தை என்பதாக மனிதனைய பண்பாடுகளை மதித்து அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மக்களுடைய துஆ கயாமத்தினால் வரைக்கும் நமக்கு இருக்கும். நிச்சயமாக மௌத்தாவதற்கு முன்னால் இந்த சுவர்க்கத்தை ப்ரீ புக் பண்ணிவிட்டு நமக்கு மௌத்தாக முடியும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸும் நமக்கு அழகாக காட்டி தந்திருக்கிறது. எனவே அப்படியாப்பட்ட சமூக சிந்தனையுள்ள சமூகத்துக்காக வேண்டி வாழக்கூடிய முஸ்லிம்களாக மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. நமது பாவங்களை மன்னித்திருவாயாக அல்லாஹ், நாம் செய்ய தவறுகளை மன்னித்திருவாயாக அல்லாஹ், நமது குற்றங்களை மன்னித்திருவாயாக அல்லாஹ், சமூகத்துக்காக நம்மை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கிடுவாயாக அல்லாஹ், நம்மை கொண்டு பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்திடுவாயாக அல்லாஹ், நம்மை கொண்டு பல மக்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்திடுவாயாக அல்லாஹ். அல்லாஹ் இந்த உம்மத்தின் சமூகத்துக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிடுவாயாக அல்லாஹ், நமது பாவங்களை குற்ற குறைகளை மன்னித்திருவாயாக அல்லாஹ், நமது தேவைகளை பரிபூர்ணப்படுத்திடுவாயாக அல்லாஹ். இந்த பெற்றார்கள் நமது சகோதர சகோதரிகள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து நோய் நோய்களை குணப்படுத்தி ஒரு சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்துருவாயாக அல்லாஹ். இந்த துஆவை போன்ற மாபெரும் கிருபையால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.